விச்சைதான் இது ஒப்பதுண்டோ கேட்கின் மிகுகாதல் அடியாதம் அடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதமூரி அகம் நிகவே புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சைமா மலர் புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே. இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா அதில் சொல்கிறார், அவன் எப்படிப்பட்ட கருணையுடையவன், அந்த கருணையுடைய பெருமான் என்ன என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அச்சன் அப்படிங்கிற சொல்லுக்கு தந்தை என்று ஒரு பொருள் இருக்கிறது. இன்னைக்கு மலையாளத்துல தந்தை அச்சன் அச்சன் எந்த அச்சன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அச்சன் என்ற சொல்லுக்கு அப்பான்னு பொருள் உண்டு. அதே சமயத்தில் அச்சன் என்ற சொல்லுக்கு தூயவன் என்ற ஒரு பொருளும் உண்டு. தமிழ்ல வந்து ஒரு சொல் பல பொருள் தரும், அந்த இடத்தை பொறுத்து பல பொருள் தருங்க. எனவே அச்சன் அப்படிங்கிற சொல்ல முதல்ல அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆண் என்று வரும்போதே அங்க வந்தாச்சு. ஆண் பெண் அலின்னு சொன்னதுனால அங்க அச்சன் என்பது தந்தையை குறிக்காது. அப்ப அது எதை குறிக்கும்? தூயவன். ரெண்டு சொல் ஒரே அந்த ஆண்பாலுக்குரியவண்ணமே அச்சன் என்றும் ஆண் என்றும் சொல்லப்படுவது. அப்ப ஆண் என்பது உயர்தனையை குறிக்கும் போது அங்க அச்சன் என்பது ஆணை குறிக்காமல் தந்தையை குறிக்காமல் தூயவன் என்ற பொருளை தரும். அதான் எப்பவுமே ஒரு சொல்ல முன்ன பின்ன வச்சு இடம் எந்த நோக்கில் வச்சுதான் பொருள் காணணும். எனவே அச்சன் என்பதற்கு தூயவன் என்ற ஒரு பொருள். எனவே அச்சன் அந்த பெருமான் என்ன செய்திருக்கிறார், அவன் என்ன செய்தான், சிவஞான போதம் சொல்றோம் இல்லைங்களா, முதல் சூத்திரம் அவன் அவள் அது என்னும் அவை என்று சொல்வது போல ஆண் பெண் அலி ஆகாசமாகி. அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான்னா எல்லா பொருளிலும் கலந்து அந்த பொருளாகவே இருக்கிறான். ஆணோடு கலந்து ஆணாக, பெண்ணோடு கலந்து பெண்ணாக, அலியோடு கலந்து அலியாக, மண்ணோடு கலந்து மண்ணாக, எனவே ஐந்து பூதத்தோடும் கலந்திருக்கிறான், ஏனைய உயிர்களோடும் கலந்திருக்கிறான். இது நம்ம சிவஞான போதம் இரண்டாம் சூத்திரம் படிக்கும் போது நீங்க பார்க்கலாம். இறைவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா அறிவுடைய பொருளோடும் கலந்திருக்கிறான், அறிவற்ற பொருளோடும் கலந்திருக்கிறான். அறிவில்லாத பொருள்கள் இறைவன் தன்னோடு கலந்திருப்பதை ஒரு காலத்தும் அறியாது. அறிவுடைய நாம் கொஞ்சம் கொஞ்சமா அறிவோம். நமக்குள்ள இறைவன் இருக்கிறான் என்பதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு காலத்துக்கு அறிந்து கொள்வோம். இன்னைக்கு கேட்டா என்னமா இறைவனாவது எங்கிட்ட இருக்கிறாது, ஏங்க நீங்க வேற நம்மகிட்ட கிடக்கிறது பூரா அத்தனையும் குப்பையா கிடக்குது, இறைவன் எங்குள்ள இருக்கிறாங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த குப்பைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படும் போது உள்ளே உருவொருள் இருப்பதை உணர முடியும். இறைவன் இங்கதான் இருக்கிறான், இங்க இருப்பதை உணர்ந்து உணர்ந்து கொள்வதற்குத்தான் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போயிட்டா உதான் இங்க உணர்ந்தாச்ச அப்புறம் போகலாமான்னு கேட்டா இங்க உணர்ந்த பிறகு அங்க போனீங்கன்னா அவர் பேசுறது உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு கோயிலுக்கு போகணும். அப்ப போய் போய் பழகி இங்க இருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அங்க போகும்போது பெருமாண்ட பேசிட்டு வரலாம். ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வரணுங்க அப்படின்னு நல்லா இருந்து நீயும் நானுமா ஏக போகமாய் உட்கார்ந்து பெருமாண்ட பேசிட்டு அப்பதான் பேசுவது தெரியும். உள்ளே இறைவன் இருப்பதை உணர்ந்து விட்டு அங்க இருக்கிற அந்த சிவலிங்க திருமேனி முட்டை பேசும். உணர்வது வேறுங்க, அறிவது வேறு. நாம எல்லாம் அறிந்திருப்பவர்கள். சாமி எங்கிட்ட இருக்கிறார், ஏன் எங்க ஞான சம்பந்தம் சொல்லி இருக்கிறாங்க, உள்ளம் அங்கு அவர் கல்வன் இருக்கிறாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் மணிவாசு சொல்றதுனால இறைவன் என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறான் அப்படி தெரிந்திருக்கிறோம். தெரிதல் வேறு, அறிதல் வேறு, உணர்தல் வேறு. நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னு என்ன ஆகும், நினைக்கும் போதே கண்ணு கண்ணீர்ல வரணும். எப்ப வருகிறதோ நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது எப்பவாவது வர கண்ணீர் இல்லைங்க, நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் வரணும். இறைவா தென்னா அப்படின்னா என்ன முன்னம் தீசேர் பழுகு ஒப்பான். தென்னாருடைய சிவனையே போர்த்தின்னு சொன்னா வார்த்தை வரக்கூடாதுங்க, கண்ட கண்ணீர் மட்டும் வரணும். அந்த நிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் உள்ளுக்கு உங்க நெஞ்சுக்குள்ள இறைவன் இருப்பதை உணர்ந்து விட்டீர்கள் என்று பொருள். அல்லினா என்னத்தம், நாம இப்ப தெரிந்திருக்கோம் இறைவன் நம் நெஞ்சுக்குள்ளும் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். தெரிதல் வேறுங்க, உணர்தல் வேறு. நாம உணர்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது நாம தெரிஞ்சவங்க, ஆனா உணர்ந்தவங்களான்னு கேட்டா இல்லைங்க. உணர்ந்துட்டோம் அப்படின்னா கண்ணீர் காட்டி கொடுத்தோம், இது மறைக்கலாம் முடியாது. அப்படியே கண்ணில் நம்ம சாமி நம்ம தெரிஞ்சுட்டோம், யாராவது கண்டுபிடிச்சு போறாங்க மறைச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது மறைச்சு கரைச்சி வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் செல்லுபடியாகாதுங்க. அவனை பத்தி பேசினாவே கண்ணில் கதகதகாதுன்னு கண்ணீர் வந்துடும். கேட்டா கண்ணீர் வரும், பார்த்தா கண்ணீர் வரும், நினைத்தா கண்ணீர் வரும். இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. அதான் நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்தத்தேன் சொரியும். நமக்கு சொரிகிறதா இல்லையே, தேன் சொரியும் இல்ல. அப்ப என்ன அர்த்தம், நாம அறிந்து வைத்திருக்கோம், நாம் இன்னும் உணரல. உணர்கிற காலம் வந்து விட்டால் நிச்சயமாக நாமளும் அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கலாம். அதனால இங்க அதான் சொன்னார், எனவே இறைவன் எல்லா பொருளிலும் கலந்து இருக்கிறான். அப்பரசாமி சொன்னார், எல்லா உலகமும் ஆனாய் நீயேன்னு கொத்தவரையில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே அதை எங்களுக்கு அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாய். எனவே இவ்வாறு இறைவன் அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருள் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிற ஆகாசமாய் ஆரழலாய். ஆரழல் அப்படின்னா அழல நெருப்பு. அதாவது இந்த இடத்துக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா இதய கமலத்துல வெற்றிருப்பவன் என்று பொருள். எனவே ஆரழலாய் அந்தமாய், அந்த பெருமான் முதலும் முடிவும் இல்லாது இருக்கிற அந்த பெருமான், அந்தமாய் உலகத்துக்கு முடிவாக இருப்பவன் அப்படிப்பட்ட பெருமான், அப்புறமாய் அப்பால் நின்ற. எனவே இறைவன் தூய்மையானவன், ஆண் பெண் அலி என்று சொல்லப்படுகிற உயிர்களிடத்திலும் ஆகாசம் முதலாகிய அறிவற்ற பொருளிடத்திலும் கலந்திருப்பவன். அந்த கலப்பு ஆன்மாக்களுடைய உள்ளத்துல அந்த இதய கமலத்தில் வீற்றிருப்பவன், அந்த கதையும் கடந்து நிற்பவன் அப்படின்னு சொல்கிறார். அப்பால் நின்ற செச்சை மாமலர் புறையும், செச்சை மாமலர் அப்படின்னு செச்சை என்பதுக்கு வெட்சி என்று சொல்ல பிறகு ஒரு வகையான மலர், வெட்சிப்பூ என்று சொல்வது, அது சிவந்த நிறமுடையதுங்க. இறைவனுடைய திருமேனி சிவந்த மேனி. அதுதான் மணிவாசர் பின்னாடி சொல்வார், திருப்பள்ளி எழுத்து சொல்வார், செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தனம் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று அங்கு சொல்வார். இறைவனுடைய மேனி பொன்னார் மேனி, தழல் மேனின்னு பெருங்க. தழலும் தழல் வண்ணமே, நீங்க கருகாவூர் தேவாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே, அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே, அழல் நெருப்பின் வண்ணம். எனவே அவனுடைய வண்ணம் செந்நிறம் என்று பேர். அதத்தான் இங்க ஆரழலாய் அந்தமாய் அப்பா நின்ற செச்சை மாமலர் புறையும், சிவந்த நிறமுடைய வெட்சிப்பூ போன்ற நிறத்தை உடைய பெருமான். எனவே மாமலர் புறையும் எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர்கோ, என்னுடைய சிவபெருமான் யாரு அப்படின்னு கேட்டா என்னுடைய தலைவன், வானவர்களுக்கெல்லாம் தலைவன். அப்ப கடைசி ரெண்டு வரையும் இதை காட்டியிருக்கிறார். மேல என்ன சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த தலைவன், இவ்வாறு உலகத்துல காணப்படுகிற பொருளில் கலந்து இருக்கிற அந்த தலைவன் எனக்கு என்ன பண்ணான் தெரியுங்களா, அதை ஏன் கேட்கறீங்க, விச்சைதான் இது ஒப்பதுந்தோ கேட்கின். அதாவது இவன் என்ன பண்றான், இந்த அடியார்களுக்கு செய்கின்ற கருணை இருக்கிறதே அந்த கருணை, விச்சைதான் இது ஒப்பதுண்டோ, ஐயோ இது மாதிரி யாருக்காவது செய்திருக்கிறாராயா, எப்படி என்ன சொல்றதுங்க, இப்படி இறைவன் அடியார்களுக்கு அருள் செய்கிற அந்த கருணை இருக்கிறதே, மெய்யன்புடைய அடியார்களுக்கு அவன் செய்கின்ற அந்த பார்க்கும்போது எப்படிப்பட்டலாம் செய்கின்றான், வியந்து போற்றுகிற வண்ணமாக வல்லவா செய்கிறான். எனவே விச்சைதான் இது ஒப்பதுந்தோ கேட்கின் என்று குறிப்பிடுகிறார். இது வித்தையாக வியந்து நிற்கக்கூடிய வண்ணமாக அவன் நமக்கு அருள் செய்கிறான். என்ன அருள் செய்தான் அப்படின்னு கேட்டா, மிகு காதல் அடியாதம் அடியனாக்கி, நல்ல உண்மையான அன்புடைய தொண்டர்களுக்கெல்லாம் அந்த தொண்டருக்கு தொண்டராக என்னை ஆக்கிவிட்டான். இதாங்க திருத்தொண்ட தொகை. சுந்தரமூர்த்தி சாமிகளை என்ன செய்தார் இறைவன், அடியாருக்கு அடியனாக ஆக்கிவிட்டார் அல்லவா. மிகு காதல் அடியாதம் அடியனாக்கி, ஆக இறைவன் மீது தீராத அன்பு கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கு என்னை தொண்டனாக்கி விட்டான். ஆக மிகு காதல் அடியாதம் அடியனாக்கி, அதனால என்ன ஆச்சினர், என்னிடத்திலிருந்து அச்சமெல்லாம் போச்சு, அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான். அது மட்டுமா, அகம் நெகவே புகுந்து ஆண்டான் அன்பு கூற. ஆக அன்பு என் உள்ளத்துல பிறக்கும் பொருட்டாக என் நெஞ்சை என்ன பண்ணாங்க, பிசைய வைத்துட்டான். கல் நெஞ்சாக கடந்த நெஞ்சை பிசைய செய்து கனியாக ஆக்கி நெகிழ்ந்து போகுமாறு செய்துட்டான். இப்ப நேத்து வரைக்கும் நமச்சிவாய சிவாய நமன் சொன்னா எனக்கு ஒண்ணுமே தோணாதுங்க, ஆனா இப்ப சொன்னா என்னமோ தோணுதுங்க. எப்ப தொடக்கத்துல இன்னும் கொஞ்சம் அன்பு மேலோங்க மேலோங்க என்ன ஆகும் தெரியுங்களா, கரைந்து போயிடுங்க. இதுதான் நிலை, இது வந்து இதான் அடிப்படை. இது எப்படி சொல்லலாம், ஒரு உதாரணத்துக்காகத்தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். முன்னை அவன்தன் நாமம் கேட்டால், மூர்த்தி இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவன்தன் ஆரூர் கேட்டால், தயர்த்தும் அவருக்கே பிச்சையானார் என்பது அப்பர் தேவாரம்ங்க. அதான் சொல்றாரு, இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு பெற்றோர்கள் ஒரு மணமகனை தேர்வு செய்தாங்க. இப்ப அந்த மணமகனுடைய பேர், அந்த பேரை இது நாள் வரைக்கும் யாராருட்டையோ அந்த பேரை கேட்டுப்பாங்க, அப்பெல்லாம் எதுவுமே தோணாது. இப்ப யாராவது அந்த பேரை சொன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, மின்சாரம் பாயும் உடம்புக்குள்ள. இதுதான் இயல்பு. ஏன் அப்ப முதல்ல இப்ப நீங்க அப்பா அம்மா பார்த்தாச்சு, இன்னார்தான் கணவராக உறுதி செய்யப்பட்டாச்சு, பேரை பாக்குறீங்க, கணவர் பேர் என்னன்னு பார்த்தா அந்த பேரை சொல்லும் போதெல்லாம் ஒரு சுகம் இருக்குங்க. ஒரு ஒரு ஆயிரம் மின்சாரம், நம்ம ஒரு 1000 வாட்டு மின்சாரம் உடம்புல பாயற மாதிரி இருக்கும், அப்படியே ரக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படி கேட்டா, இருக்குங்காட்டி தானே சினிமாவில் காட்டுறான் இல்லீங்களா, என்ன இல்லைன்னா இல்லைன்னு படத்தை காட்ட மாட்டோம், நம்ப மாட்டோம் இல்லீங்களா, எவன் காதல பூசுத்துறீங்கன்னு. ஏன் இது உண்மை நிலை. அப்ப நேத்து வரைக்கும் நமச்சிவாயம் கேட்கும் போது எப்படி இருந்தோம், அது திருமணம் உறுதி செய்யப்படாத பொழுது 1000 பேரை காதல கேட்கிறோம் அந்த மாதிரி. இப்ப தீக்கை பெற்று அந்த குருநாதத்து அந்த மந்திரம் உள்ள போன உடனே நமச்சிவாயேன்னு காதல வந்துச்சுன்னா, ஆஹா நம்ம தலைவர் பேராச்சே. இது உறுதி செய்யப்பட்ட பெண்ணுக்கு எப்படி கணவன் பேரை சொல்லும் போது ஒரு மாற்றம் பாய்கிறது பாத்தீங்களா, அதுதாங்க. இதத்தான் பக்தியில வைத்தார்கள். உலகத்தில் இருக்கக்கூடியது அப்படியே இறைவன் மீது வச்சீங்கன்னா அது பேர் பக்தி, உலகத்தின் மீது வச்சீங்கன்னா அதுக்கு பாசம் காதல், அதுக்கு வேறு வேறு பேர் வச்சுக்கலாம். அந்த அன்பு அப்படியே மனைமாற்றம் பண்ணி பெருமாண்ட காட்டினீங்கன்னா அதுக்கு பேர் பக்தி. இவ்வளவுதான் நம்முடைய நூல் காட்டுகிற உண்மை. அதனாலதான் இந்த பெருமான் என்னை ஆட்கொண்டு என்ன பண்ணினாருங்கன்னு கேட்டா, அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான், அகம் நெகவே புகுந்து ஆண்டான், அன்பு கூற என் நெஞ்ச அப்படியே என்னமோ பண்ணி ஒரு ரசாயன வித்தை பண்ணி கரைந்து போகாத நெஞ்சு இப்ப கரைந்து போகுதுங்க. நேற்று வரைக்கும் நமச்சி வாங்கி சொன்னா என் நெஞ்சு கரைஞ்சதே இல்லை, ஆனா இன்னைக்கு சொல்ல சொல்ல என்னமோ பண்ணுதுங்க. இது யாரால அனுபவிக்க முடியும், அந்த உறுதி செய்யப்பட்ட கணவரை நேசிக்கிற பெண்ணாலதாங்க அனுபவிக்க முடியும். எல்லாரும் அனுபவிக்க முடியுமா, வேண்டாத ஆளை கல்யாணி வைக்கிறேன்னு தெரிஞ்சா பேரை சொன்னா இன்பமா வரும், எரிச்சல் தான் வரும். சனி நம்மளை பாரு, தொழில் தொழில் தோண்டி குளிர் தள்ளுறாங்க பாரு அப்படிங்கும் போது பேரை சொன்னா இன்பமா வரப்போதுங்க, கொடுமையா இருக்குதுயா எங்க அப்பா அம்மா பண்றது இருக்குதே அப்படின்னு பேரை கேட்டோன்டா, வேற பேரை எதையாவது சொல்லு, இந்த பேரை எங்கிட்ட சொல்லிடாத அப்படிமா. அது மாதிரி தாங்க உயிரும், இறைவன் தலைவன் என்று அறியாத பொழுது அந்த பேர்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு மாற்றம் கிடையாது. ஆனா இவன் தான் தலைவன் என்று அறிந்த மாத்திரத்துல அந்த நாமம் இருக்கு பாருங்க, நமக்குள்ள ஏதோ ஒன்ன பண்ணும். எப்ப தெரியுங்களா, நீங்க விரும்பும் போதுதான் அந்த மந்திரம் உங்களுக்குள்ள மாற்றத்தை தருவதை உணர முடியும். அது மணிவாசர் உணர்ந்ததுனால சொல்லுகிறார், அந்த தலைவன் என்னை ஆட்கொண்டான், என்ன பண்ணுனான் கேட்டா என் நெஞ்சை கரைந்து போகுமாறு செய்துவிட்டான். எனவே அகம் நெகவே புகுந்து ஆண்டான், அகம் நெகிழுமாறு புகுந்து ஆண்டான்.